ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
நிலவேரிப்பது போர் பவளமால் வரையில் நிலவேரிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பி திவளமாதுடன் ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடித்தொரு கரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமா கடிற்றன் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவா. தோடுடைய செவியன் நல்ல துணைவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சி தன்னை நாடுடையார் கண்டு மிக நாட்டம் கொள்ள நாதாந்த நாடகத்தை நன்றாய் காண வீடுடைய மணிமன்றில் நடனம் செய்ய பெரிதும் அருள் பதஞ்சலி மாமுனிவன் பாதம் மாடுடைய வியாக்கரன் பாதம் போற்றி மாறாத பெருவாழ்வு மருவி வாழ்வா. சிவஞானம் பெற்றவர்கள் அளவே இல்லை திருவாத ஊரன் போல் பெற்றாரில்லை சிவனருளும் அருளிலே மிக உயர்ந்த சிவஞான உபதேசம் அறியதாகும் ஓமயிலா மாதேவன் தானே வந்து உபதேசம் செய்தருளை தந்தான் என்றால் ஓமயிலாவாத ஊர் முனிவன் போல உலகத்தில் ஒருவருமே இல்லை. இல்லையே திருந்துவார் திருப்பெருந்துறையில் திருந்துவார் திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய இருந்தவாரின் சரணிந்திட்டே என்னுடைய பீரார் என்று அருந்தவா நினைந்தே ஆதரி தடைத்தாய் அலைகடல்ல நூலே நின்று பொருந்தவா கையிலை புகுநெறியால் போதராயந்தரு நம பார்வதி பதை பதஞ்சலி அக்கரவாதால் திருவடி வாழ்க மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே திருப்பெருந்துறை சருக்கம் 65வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுரும் கூட்டியுள்ளது. சித்தாந்த நெறி மிக உயர்ந்த நெறி. சித்தாந்த நெறி என்பது நம்முடைய சைவம் ஒன்றுக்கே உரிமையான சித்தாந்தம் என்று சொன்னால் அதற்கு மேலே முடிவே கிடையாது. சித்தாந்தம் என்றால் அது ஞானத்தின் எல்லை என்று கூட அதற்கு கூறும். சித்தாந்தம். சித்தி என்றால் ஞானம், அந்தம் என்றால் சித்தி என்றால் அறிவு, சித்தி என்றால் ஞானம், அந்தம் என்றால் முடிவு. ஞானத்தின் எல்லை முடிந்ததும் முடிவு, அதற்கு மேலே முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சித்தாந்த நெறியை எங்கே சொல்லி இருக்கிறது என்றால் சிவபெருமான் ஆகமத்திலே ஞானபாதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகமத்திலே ஞானபாதத்திலே சொல்லப்பட்டதுதான் சைவ சித்தாந்தம். அந்த ஞானபாதத்திலே இந்த முப்பொருளை பற்றி நன்றாக சொல்லுகிறோம். முப்பொருளாகிய கடவுள், உயிர்கள், கடவுள், உயிர்கள், பாசம். கடவுள் ஒன்று, உயிர்கள் எண்ணில்லாதன, பாசம் ஒன்று எண்ணில்லாதன. இந்த முப்பொருளையும் நன்றாக தெளிவாக சொல்லுவது அந்த ஞானபாதம். அந்த ஞானபாதத்தை நல்ல ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற்றால் அவனுக்கு ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் உண்டாவதற்கு, அந்த உபதேசத்தை கேட்பதற்கு முதலிலே மந்திரோபதேசம் இருக்க வேணும். தீட்சை, தீட்சை இல்லாதவர்களுக்கு இதில் உரிமையே கிடையாது, கேட்க உரிமையும் கிடையாது, கேட்டாலும் முடியாது வேற. அதனால தீட்சை, அதுவும் நிர்வாண தீட்சை பெற்றவன் கேட்கவும் ஞான பார்த்து சமயம் விசேட நிர்வாண தீட்சையை பெற்று அதை நன்றாக அனுட்டிக்க பிரியமுடையவனாய் அதற்கு மேல நல்ல ஞானாசிரியத்தில் ஞானோபதேசம். ஞானோபதேசம் தான் யமனை விட்டுகிற வாழ்ங்கிற, யமனை விட்டுகிற வாழ், யமனை விட்டுகிற வாழம், வேற எந்த வேலை யமனை விட்டாது. இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீர என மொழியும் வீசு பாச கன கோப யமபடரை மோதும் மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே என்பது திருக்கோள். அதைத்தான் திருவாசகத்தில் ஞானவாள் ஏந்தும் ஐயங்கிறார். ஞானவாள் ஏந்தும் ஐயங்கிறார். அதனாலே அலங்காரத்திலையும் சொல்கிறாரு, யமனே கிட்டத்தில் வா, உன்னை ஞானவாள் வச்சிருக்கிற இதில் வெட்டி விடுவேங்கிறார். திண்டாயுதமும் திரிசூலம் கூட தாக்கி உன்னை திண்டாடை வெட்டி விட விடுவேன். செந்தில் வேலனுக்கு துண்டாகிய என் அவிர்வோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து வா சற்றன் கை கட்டவே என்பது கந்தர் அலங்கா. அவ்வளவு தைரியமாக பாடுகிறார்கள். நமக்கு யமன் சொன்னாலே பயமா இருக்கு. அதனால அவங்க யமனையே போட்டு நிற்கிறார்கள். அவங்களுக்கு அவங்களுக்கு யமனை பத்தி பயம் இருக்காது. அது அந்த மார்க்கண்டேய புராண மார்க்கண்டேய சரித்திரத்துல நல்லா சொன்னாரு. அந்த மார்க்கண்டேயர் யமனு கிட்ட, உன்ன ஒரு பெருசாக எண்ண மாட்டாரு சிவன் பெருமானுடைய மெய்யடியாரு, பிரம்மாவையும் பெருசாக எண்ண மாட்டாங்க, விஷ்ணுவை எண்ண மாட்டாங்க, உலகத்தை ஆளுகிற அரசனை எண்ண மாட்டாரு, நீ அடியாள் திரும்ப பெருமையை தெரியாம பேசுற என்று சொல்லுகிறாரு மார்க்கண்டேயர். அதனாலே உபதேசம் என்பது இரண்டு வகையாக இருப்பது, ஒன்று மந்திரோபதேசம், இன்னொன்று ஞானோபதேசம். மந்திரோபதேசங்கிறது தீட்சையில பெறுகிற உபதேசம். அந்த மந்திரத்தை மாத்திர உபதேசம் பெற்றான்னா அவனுக்கு வேற ஒன்றும் சைவத்தை பற்றியோ அந்த மந்திரத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ ஒன்றும் தெரியாது. அதன் பிறகு இந்த ஞான உபதேசம் ஞான நூல கேட்கவும், ஞான நூல கேட்கவும், அது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது தமிழ்ல மெய்கண்ட நூல்கள் இருக்கு. அந்த நூல்கள் சாத்திரம் என்று பெயர். அந்த நூலுக்கு சாத்திரம் என்று பெயர். சாத்திரம் என்று சொன்னால் சார்ந்தவனை தரப்படுத்துவது, தோத்திரம் என்று சொன்னால் அதுல தோய்ந்தவனை தரப்படுத்துவது. தோய்ந்தவனை தரப்படுத்துவது தோத்திரம், சார்ந்தவனை தரப்படுத்துவது சாத்திரம். திறம் என்றால் உண்டி, அதுதான் குருவடிவாகி கொலை அந்த நீர் திருவடி வைத்து திறம் இது குருடன. திறம், திறம் என்றால் உறுதியை சொல்லுவது, உயிருக்கு உறுதியை சொல்லுவது. அதனால் அது சாத்திரம் தோத்திரம், தோத்திரமும் ஜாத்திரமும் ஆனார்தாமை என்பது கூட அப்பர் திருத்தான். ஆகையினாலே அந்த சாத்திரத்தில் சொல்லப்பட்ட, ஆகமத்தில் ஞானபாதத்தில் சொல்லப்பட்ட முப்பொருளை பற்றி வாத உருவடிகளுக்கு மாணிக்கவா சுவாமிக்கு சிவபெருமான உபதேசிக்கிறார். மந்திரோபதேசம் தீட்சையை பண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த சாத்திரோபதேசத்தை பண்ணுறாரு. இந்த சாத்திரோபதேசத்தில் தான் உயிர்கள் எப்படிப்பட்டது முதல்ல சொன்னாரு. உயிர்கள் எப்படிப்பட்டதுன்னா பளிங்கு போன்றதுன்னாரு. அந்த பளிங்கு போன்றது ஆணவமாகிய மரத்தோடு சேர்ந்து அதனாலே பாவங்களை செய்து அதனாலே பல வகையான உடல்கள் எடுத்து பல வகை உடல்கள் உலகங்களிலே உழந்து அதனால பிறப்பு இறப்பு துன்பத்திலே மூழ்கிறது. அது தன்னியல்பிலே பளிங்கு போன்றது. சேருகின்ற இனத்தாலே கிட்டு போகிறது. சேருகின்ற இனம் மரத்தோடு சேர்ந்து கிட்டு போகிறது. சிவத்தோடு சேர்ந்து வாழ்கிறோம். ஆகையினாலே களிம்பு தோய்ந்த செம்பென உன்னை மருவும் கருமை கூர்மலம் கண்டது, கலக்கும் பளிங்கு போன்றது, கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை. அதான் உயிருடைய உயிர் வந்து பளிங்கு போன்றது, சுத்தமானது. அது அரவ மரத்தோடு சேர்ந்து அது மரத்தின் தன்மையை பெற்று விடுகிறது. சேர்ந்ததின் தன்மை, சார்ந்ததன் வண்ணம் என்பது சித்தாந்தம். மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய், மலத்தினுடைய தொடர்பினாலே சிவத்தை நினையாது. மலை என்ன பண்ணும்னா, சிவன் என்ன பண்ணும், மலை என்ன பண்ணும்னா சிவனை நினைக்க விடாது, சிவனை நினைக்க விடாது. இப்போ ஒரு பொல்லாதவன் சேர்ந்தான்னு வச்சுக்க, இந்த பத்தித்துறை இல்லாத பொல்லாதவன் நம்மளோட சேர்ந்தான்னு வச்சுக்க, அவனோட சினேகம் மறந்தோம்னு வச்சுக்க, அவன் சிவனை நினைக்க விட மாட்டான். நம்ம நினைச்சா கூட அவனுக்கு பிடிக்காது, நம்மளை மாற்றி விட்டுவான். அதனாலதான் ஜாக்கிரதா பக்தரோடு இணங்கு அல்லாதவரோடு இணங்கிருக்கணும். 12 சூத்திரத்தில் அதே சித்தியார்கள் சொன்னார், சிங்கமலத்தாள் இனைகள் சேரலொட்டா, சிங்கமலத்தாள் இனைகள் சேரலொட்டா, திரிமலங்கள் அறுத்து ஈச நேசருடன் செறிந்துட்டு அங்கவரன் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரதனவிய தொழுது இறங்கி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கு இடியோமல்லோ, யாவருக்கு மேலானவன் என்று இருமாப்பி திங்கனுடையார் அடியார் அடியோம் என்று தெரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே என்பது சிவஞான சித்தியார். அதனாலே இப்படி அந்த மலத்தினுடைய தன்மை சிவத்தை நினைக்க விடாமல் அந்த மலத்தை நீக்குவதற்குத்தான் இந்த உபதேசங்கள் எல்லாம். மலை நீக்கிறதுக்கு தான் உபதேசம். அதனாலதான் தீட்சையில முதல்ல மல மாயா கண்ம பாச நிவர்த்தி அர்த்தம் சைவாகம பிரகாரேன சமய தீட்சிதா யோக்கியதா என்று முதல்ல சங்கல்பத்தில் குருநாதர் சொல்லுவார்கள். மல மாயா கண்ம பாச நிவர்த்தி அர்த்தம், மல மாயா கண்மத்தை நிவர்த்தி பண்றதுதான் இந்த சைவ சித்தாந்தமே. அது தீட்சையில மல மாயா, மலம்னா அனவமலம், மல மாயா கண்ம பாச நிவர்த்தி அர்த்தம் சைவாகம பிரகாரேன சமய தீட்சிதா யோக்கியதா அனுகிரகம் என்பது முதலில் குருநாத சொல்ற சங்கல்பம். சங்கல்பத்திலேயே அது எதுக்கு தீட்சே, எதுக்கு பூஜை என்றால் உயிரில் இருக்கிற அழுக்க கழுவுவதற்கா. வேற எதனாலே உயிரில் இருக்கிற உடம்புல இருக்கிற அழுக்க கழுவலாம், உயிரில் இருக்கிற அழுக்க நம்ம கழுவ முடியுமா? உயிரே தெரியாத பிறகு அதை கழுவோம். அதனால உயிரில இருக்கிற அழுக்க கழுவுவதற்கு வழிபாடு, அது ஆச்சாரியன் மூலமான தீட்சையை பெற்று முறையாக சிவலிங்க வழிபாடு, குரு வழிபாடு, அடியார் வழிபாடு, மூணு வழிபாடும் இருக்கணும், மூணு வழிபாடும் இருக்கணும். சில பேர் சிவலிங்க வழிபாடு மாத்திரம் செய்வாங்க, அடியார் வழிபாடு செய்ய மாட்டாங்க, அடியார்களுக்கு ஒன்றும் கொடுக்கவும் மாட்டாங்க, சிவபூஜையும் பண்ணுவாங்க, கஞ்சத்தனமாகவும் இருப்பாங்க. அப்படியே இருந்தால் சாமி அதை ஏற்றுக்க மாட்டார், அவருக்கு சீர பூசை ஏற்றுக்க மாட்டார். என் பிள்ளைகளை நீ இகழ்ந்து விட்ட, அதனால உன் பூசை எனக்கு பிரியம் இல்லைன்றார். விளங்குதா? அடியார் வழிபாடு இருந்தால் சிவ வழிபாடு இல்லைனா கூட பரவாயில்ல. அடியார் வழிபாட்டில், அடியார் வழிபாட்டினால் சிவன் அடைய, சிவ வழிபாட்டினாலே சிவனை அடைய முடியாது, அடியார் வழிபாடு இல்லைன்னா. நல்லா ஞாபகம் சொல்லுங்க, சிவ வழிபாட்டினாலே சிவனை அடைய முடியாது, அடியார் வழிபாட்டினாலே சிவனை அடையலாம். எல்லாம் விளங்குதா? சிவ வழிபாடு ஒன்று மாத்திரம் இருந்தால் அவன் சிவனை அடைய முடியாது. அதைத்தான் சொன்னார், ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார். யார் சிவனுக்கு அன்பில்லார் என்று நீ தெரிந்து கொள்ள வேணுமா? அவன் தான் அடியாரிடத்துல அன்பு இல்லாதவன் தான் சிவனிடத்துல அன்பு இல்லாத. ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கு அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார். பேசுவதன் அறிவில்லா பணங்களை நாம் இணங்கில், என்ன வருத்தமா சொல்றாரு, பேசுவதன் அறிவில்லா பணங்களை நாம் இணங்கில் இணங்கில் சேர்ந்தார் பிறப்பினும் இறப்பினும் பிணங்கிடுவது விடுவி. ஆசையுடன் அறநடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கரும உங்கருமமாக செய்தே பூசி முடிந்து அருமையான குடியில் நின்று கும்பிட்டு தட்டப்பட்டு கூட்டாடு. என்ன கருணையினால இப்படி எல்லாம் பாடி இருக்கிறார் அருண் சிவாஜியம், ரொம்ப நம்ம மேல அந்த அளவு. அதனாலே அடியார் வழிபாடு இல்லையானால் சிவனை அடைய முடியாது. அடியார் வழிபாட்டில் கண்ம மலம் போ, கண்ண மலம் போ, கண்ம மலம் போச்சுன்னா மற்ற மலங்களும் தானே குறைஞ்சு போகும். கண்ம மலை என்னென்ன, நான் செய்கிறேன் என்று செய்வதும் கண்ணமலம், நான் செய்கிறேன். அந்த நான் செத்து போச்சுன்னு வச்சுக்க, நான் கெட்டவா வாடி தெளிவம் கொட்டாமோ என்றார் போல, நான் கெட்டு போச்சுன்னா, நான் கெட்டு போச்சுன்னா அப்புறம் எல்லாமே கெட்டு போவோம், மாயா மலம் கெட்டு போவோம், ஆணவ மலம் கெட்டு, நான் கெடுவோம். அருமுகநாவலூருக்கு, அருமுகநாவலூர் ஒரு இது எழுதினாரு ஒரு சிரிப்பு, அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு குருநாதர் எல்லாத்துக்கும் பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். இந்த குருநாதர் பாடம் கேட்டவன ஒரு நாள் குருநாதர் இந்த மாணவர்களை கேட்டார், யார் முன்ன கைலாயத்துக்கு போவேன் அப்போ பூரிக அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு நான் அந்த நூலு கேட்கணும், இந்த நூலு கேட்கணும், தவம் செய்யணும், ஜபம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்தவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இப்படி தடியை ஊனிக்கிட்டு நின்றுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தானா. அவன் சொன்னான், ஆனால் இவன் எல்லாம் சொன்ன ஒருபாடு, இந்த மாணவர்கள்லாம் சொன்ன ஒருபாடு, அவன் சொன்னான்னா நான் போனால் போவேன் அப்படின்னு. அவன் அதை கேட்டு இந்த மாணவர்கள்லாம் எரிச்ச வந்துருச்சா, நாங்கள் எத்தனை காலமாக நாங்கள் பாடம் கேட்குறோம், பூஜை பண்ணுறோம், நாங்களே போக முடியாமல் நீ போவியாரா அப்படின்னு. அப்புறம் அந்த குருநாதர் அந்த ஆடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு கேட்டாரா, என்னப்பா நீ சொன்னது அர்த்தம், நான் என்கின்ற எண்ணம் போனால் போவேன் அப்படின்னு அருமூனாவலர் ஒரு விட்டு எழுதியிருக்கிறார். ஆகையினாலே இப்படி நான் என்கின்ற கண்மலம் தொலைவதற்கு அடியார் ஒழிப்போம். அந்த கண்மலம் தொலைஞ்சுன்னா மாயாமலம் ஆணவ மலம் எல்லாம் தானே சுருங்கி போகும். ஆகையினாலே இம்மலம் சிவத்தை சேரவிடாது, மலம் சிவத்தை சேரவிடாது. சிவத்தை சேர்ந்துட்டா மலம் வராது. அதே திருமலர் கருத்த இரும்பே கனகமதானால் மறித்திரும்பாக வகைது போலோன்னார். இரும்பு தங்கம் ஆயிடுச்சுன்னா மறுபடி இரும்பாகுமா? அது இரும்பு தங்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கப்பா, மறுபடி இரும்பாகுமா? ஆகவே அது தங்கமே தான். இரும்பு தங்கமாகும், தங்கம் இரும்பாகாது. இரும்பு தங்கமாகும், தங்கம் இரும்பாகும். சிவம் ஆகிட்டா அப்புறம் என்ன இருக்கு? அதைத்தான் ரொம்ப அருமையா சொன்னாரு, சித்தமலம் அறுவத்து சிவம் ஆகிட்டு மலம் போனால் சிவம் தான். அதனாலே இப்படி களிம்பு தோய்ந்த செம்பனவனை மறுவும் கருமை கூர்மலம் கண்டது கலக்கும், பழிங்கு போன்றது உன் தன்மை, அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழங்கான், பழங்குழாம் புவனந்துருஞ்சியும் வல்வினை பயன், வறுமுறை நெறியே அளந்து நான் தர நுகர்ந்து மே நுகர்வும் ஆக்கியே திரிந்தனை மனடுக்கால். அதனாலே நீ செய்த வினைகளை புவனங்கள் ஊறும், புவனங்கள் ஊறும். எல்லா புவனமும் போயிட்டு வந்துருக்கிறோம், எல்லா புவனமும் போயிட்டு வந்துருக்கிறோம், நினைப்பு இல்லை அவ்வளவுதான், அது வர போயிட்டு வந்துருக்கிறோம். அந்த குணங்களிலே நீ செய்த வினைகளை எல்லாம் நான் கணக்கு பார்த்து இன்ன வினையை உண்டானவளனா இன்ன காலத்துல, இன்ன வினைக்கு உண்டானவளை இன்ன காலத்துல, இவ்வளவு என்று நான் அளந்து தர நீ அனுபவித்து வந்திருக்கிறாய். நாம் அளந்து தருவது நீ அனுபவித்து. அப்படி அனுபவிக்கும் போது என்ன பண்றான்னா மறுபடியும் வினையை உண்டு பண்ணி கொடுக்குறாய். அனுபவிக்கும் போது என்ன பண்றான், மறுபடியும் வினை, அது ஆகாமிய வினை, பிரார்த்த வினையை அனுபவிக்கும் காலத்திலே ஆகாமிய வினையை சேர்த்துக் கொள்கிறார். அது யார் என்று கேட்டால் இந்த நெறிக்கு வராதவன், சைவ நெறிக்கு வந்து ஞான நூல பாடம் கேட்காதவன் மறுபடியும் வினையை சேர்க்கிறான், மறுபடியும் வினையை சேர்க்கிறான். ஆனா வினை இல்லாம பண்ணிக்கணும், வினைதான் மூலப்பொருள். சிலேபிக்கு மூலப்பொருள் உளுந்தமாகும், உளுந்தமாக இல்லையனா சிலேபி இல்லை, வினை இல்லையனா கருவி இல்லை. உளுந்தமாக இல்லைன்னா சிலேபி பண்ண முடியுமா? ஏதோ ஒரு மாவுன்னு வச்சிருக்கே, கோதுமையில உடம்பு நல்லாமல்ல? சரி சரி சரி. அதனாலே மூலப்பொருள் இல்லையானால் காரணம் இல்லையானால் காரியம் இல்லை, மூலப்பொருள் இல்லையானால் அடுத்த பொருள் வரா, வித்து இல்லையானால் மரமில்லை, வித்து இல்லையானால் மரமில்லை. அதனாலே இப்படி வினை தொலைவதற்காகத்தான் இந்த நெறியும் வழிபாடும், இந்த நெறியும் வழிபாடும். அதனாலதான் அந்த வினையை நான் நுகர்ந்து உனக்கு அளந்துதாரே, நீ நுகர்கின்றாய், அனுபவிக்கின்றாய், அப்புறம் மே நுகர்வும் ஆக்கிய தெரிந்தனை மனவுக்கோர். மே நுகர்வுன்னா மறுபடியும் வினையை செய்வது, மனவாக்கு காயங்களாலே வினை எதில் வருது? மூன்று வழியாக வருது, மனத்தால் வருது, வாக்கினால் வருது, காயத்தால் வருது. அந்த வினையை வந்து தீய வினை என்பது இல்லாமல் மூன்றிலையும் தீயது இல்லாமல் நல்வினையாக செய்யும், சிவபுண்ணியமாக செய்யும், அதுவும் நீயே செய்விக்கிறாய் என்றால் வினையே இல்லை, சுத்தமா வினை இல்லை, பிறவி இல்லை. வினை இல்லையனா பிறவி, வினை காரணம், பிறவி காரியம், காரணம் காரியம். அதனால வினை இல்லையானால் பிறவி இல்லை. அதனால வினை தொலைவதற்கு என்ன பண்ண வேணும்? சிவபுண்ணியமா செய்யணும், அந்த சிவபுண்ணியத்தையும் நீயே செய்ய வைக்கிறாய் என்று சொல்லார். சொல்லணும், இந்த சுருக்க வேற எந்த சமயத்துக்கு உங்களுக்கு தெரியாது, இந்த உண்மை, இந்த உண்மை வேற எந்த சமயத்துக்கும் தெரியாது. இந்த சமயத்துல இருக்கிறவனுக்கு இந்த உண்மை தெரியாம இருக்கு, இந்த சமயத்துல இருக்கிறவன் புரியுதா, இந்த சமயத்துல இருக்கிறவனுக்கு இந்த உண்மையை கேளாமலும் படிக்காமலும் நான் செய்கிறேன் சௌமியத்தை நான் செய்கிறேன் என்று பெருமையாக விளம்பரம் நீக்கிவிடுவார். ஆகையினாலதான் அந்த ஆகாமிய வினை வராமல் போகும். இயன்றவினை உடலோடு ஏகும், ஏறுவினை தோன்றில் அவளே சுடும் என்பது திருவுருள் பயில். இயன்றவினைன்னா அபராதத்தை வரை உடலோடு அனுபவத்தோட கழிவு. இயன்றவினை உடலோடு ஏகும், ஏறுவினை ஏறுவினைன்னா ஆகாமிய வினை மறுபடி வந்து கொண்டு ஏதுவினை தோன்றில் அருளே சுடும். ஆகாமியவனை வந்தால் நீ செய்கின்ற வழிபாடு இருக்குது பாரு, குள்ளிங்க சங்கம வழிபாடு, அந்த குள்ளிங்க சங்கம வழிபாட்டினால் உண்டாகிற அருள் அந்த வினையை சுட்டு கொடுக்குறார். இயன்றவினை உடலோடு ஏகும், பிரார்த்தவனை அனுபவிச்சுதான் துளைக்கும், பிரார்த்தவனை அனுபவிச்சுதான் துளைக்கும், அனுபவிக்காம போ. அது ஞானிகளுக்கு வாசனாமலை மாத்திரம் போகும், நமக்கு கட்டியாவே இருக்கும். ஞானிகளுக்கு வாசனாமலம், வாசனாமலம்னு தெரியுதா, பெருங்காயம் இருந்த பானையில வாசனை இருக்கும். பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் சுத்தமாக, பெருங்காயத்தை ஒரு பானையில போட்டு வச்சிருங்க, இந்த பெருங்காயத்தை சுத்தமாக எடுத்துப்பட்டு அந்த பானையில என்ன இருக்கும், அந்த வாசனை இருக்கு, அது வாசனாமலம். ஞானிகளுக்கு வாசனாமல மாத்திரமாக போகும். வாசனாமலம்னா அது ஒண்ணு காரியத்துக்கு ஆகாது, அது ஒன்றும் ரசத்துக்கு போட முடியாது, அந்த கல்வி ரசம் உதுவாக இல்லை. அது போற ஞானிகளுக்கு, அஞ்ஞானிகளுக்கு கட்டியாவே இருக்கும், அது வினையை செய்தேன். ஆகையினாலே இப்படி ஆகாமியவனை பிரார்த்தவரை செஞ்சிதவனை ஆகாமியவனை, ஆகாமியவனை வராமல் பார்த்துக் கொள்வரையும் கிட்டிக்கார். பிரார்த்தவனை தான் உடலோடு அறிஞ்சு தொலையும். வழிபாட்டினாலே ஆகாமியவனை வாராமல் போகும், வழிபாட்டினாலே ஆகாமியவனை வாராமல் போகும். அதனால வழிபாடு தவறாமல் இருக்கும், வழிபாடு தவறாமல் இருக்கும். வழிபாடு தவறாமல் இருந்தா வினைவர அந்த வழிபாடு நீ செய்விக்கிறாய். என் செயலாவது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலையே என்று உணரப்பட்டேன் இருக்கின்ற இல்லை சொல்லு. ஆனா பூசை செய்கிறேனா நீ தான் நீய வைக்கிற, புரியுதா? ஒரு தானம் கொடுக்குறோமா, நீ தான் கொடுக்க வைக்கிற. வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவே, கெடுவாய் மனநே கதிகேள் கரவாது, இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய், இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய். இப்போ தானம் பண்ணுறவங்க வச்சுக்க, தர்மம் பண்ணுறவங்க வச்சுக்க, அந்த தர்மம் பண்ணும்போது என்ன நினைக்கணும், சுவாமி தான் செய்ய வைக்கிறாரு. அது அனுபூதியில கெடுவாய் மடன் கதி கேட்டு கரவாது இடுவாய், ஒழித்து வைத்துக் கொள்ளாமல் கொடுப்பாயா, கொடுக்குறியா, கொடுக்கும்போது முருகனை நினைச்சுக்கோ. கெடுவாய் மடனு கதி கீழ் கரவாது, இடுவாய் வடிவேல் இறைதான் நினைவாய், இடுவாய் விடுவாய் வினையாவையும், சுடுவாய் நெடுவேதனை உள்படவை என்பது கந்தரம். அதனாலே இப்படி செய்யும் போது நல்ல காரியங்களை சௌண்ணியங்களை செய்யும் போது சிவன் அருளாலே செய்யும். அப்படி எண்ணினால் வினை இல்லை, பிறவி. அதனால இப்படி ஆகாமியவனை போவதற்கு இந்த மூன்று வழிபாடு அவசியம், குரு லிங்க சங்கம் வழிபாடு. வினை எப்படி நம்மை வந்து சேருகிறது என்றால், வினை வந்து சேராது, செய்தவனை நம்மை வந்து சேராது. அதனால் வினை நம்மை வந்து சேரா, செய்தவனை நம்ம வந்து சேரா. இப்போ உன்னிடத்துல இருக்கிற ஒரு 10,000 பணத்தை உனக்கு தெரியாம நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. தெரியாம எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு தெரியாம நான் எடுத்துக்கிட்டேன், இது வினை திருட திருடுனது, பொருளை அபகரித்தது, இதுக்கு யார் வந்து தண்டனை கொடுக்கறது? பணம் வச்சிருந்தவனுக்கு தெரியாது, நம்மளும் எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா நம்ம கெடுதல் இல்லையா? இல்லை, ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அது போற ஒருவர் சொன்னாரு, எல்லாரையும் ஏமாத்தி விட்டோம் நினைச்சுக்கிட்டு அடையாது, எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டு ஒருத்தர் இருக்கிறார் ஜாக்கிரதை, எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டேன் நினைக்காத, எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வஞ்சி தொழுகும் மதியிரிகாள், வஞ்சித்து வஞ்சனை பண்ணிக்கிட்டு அடி திரிகின்ற அறிவில்லாதவன், வஞ்சி தொழுகும் மதியிரிகாள் யாவரையும் வஞ்சித்துவோம் என்று மகிழாது, அவனை ஏமாத்தி விட்டு அப்படி நினைக்காது. யாவரையும் வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன், எங்கும் உளன் ஒருவன் காணும் குள் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவு. சக்கரதை எல்லா இடங்கள்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனை யாரும் பார்க்க முடியாது. எல்லா இடங்கள்ல இருந்து அவன் என்ன பண்றான், எல்லாரையும் பார்க்கறான், எல்லாம் என்ன செய்கிறாங்க என்ன. அப்போ ஒரு விருத்தத்துல சொல்றாரு, நான் சமண சமயத்துல இருந்த போது உன்னை திட்டு திட்டுன்னு திட்டுனேன், சாம்ப பூசணி சுடுகாட்டில் ஆடுறவே கண்டா திட்டு கேட்டா திட்டு முட்டு அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நினச்சி பார்க்குறேன், அப்போ திட்டும் போது எனக்கு உள்ளதானே இருந்திருக்கிற, இவ்வளோ இருந்துக்கிட்டு நீ பேசாமல் இருந்திருக்கிறீர் சாமி, அவ்வளவு திட்டுனதுக்கு பேசாமல் இருந்திருக்கிறீர், அதை நினைச்சா எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிறார் அப்பர் சாமி. அதனாலே எல்லா இடங்களிலும் நீக்கமரம் அடைந்திருக்கிறவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், அதான் உள்ளத்தில் இருக்கிறாரு. அதனால உள்ளத்திலிருந்து நமக்கு தெரியாமல் இருப்பதனால அவனுக்கு கள்வன் என்று, உள்ளத்தில் இருந்து கொண்டு நமக்கு தெரியாமல் இருப்பதனாலே, உள்ளே இருந்து கொண்டு நமக்கு தெரியாமல் இருப்பதனால அவனுக்கு கள்வன் என்று, அப்புறம் உள்ளத்தை கவர்கின்ற கள்வன் வேறு, உள்ளங்கவர் கள்வன் கள்வன். அதனாலே இப்படி வினை வந்து இப்ப 10,000 எடுத்துக்கிட்டேன்னா அது வினையா, அது தானே அந்த பாவம் எனக்கு வராது, இந்த பயம் இல்லையா, அதான் பார்த்தானா அவன் பார்த்துக்கிட்டு. அந்த வினையினுடைய பயனை உயிர்கள் சென்று சேர முடியாது. அந்த வினையினுடைய பயனை நாம செஞ்ச புண்ணியத்துக்குண்டான நல்ல இதையோ பாவத்துக்குண்டான தீய கெடுதலையோ நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது, நாமா பெற்றுக்கொள்ள முடியாது. இது சிற்றறிவு, அது அறிவில்லாதது. வினை அறிவில்லாத நல்ல ஞாபகம் வைக்கணுங்க, வினை அறிவில்லாதது உயிர் சிற்றறிவு. அந்த சிற்றறிவுடைய உயிர்கள் தான் செய்த வினையினுடைய பயனை பெற்றுக்கொள்ள முடியாது, தானே எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வினை சடமாக தானே வந்து சேராது, வினை சடம் தானே வராது, தானே வராது, இது தானே சேராது. ரெண்டுக்கு இடையில ஒரு ஆள் இருந்து சேர்த்து வைக்கிறார், அதை சொல்றாரு. செய்தோர் வெறும் வினைப்பயன் ஒருவர் சேர்க்க வேண்டுவதில்லைனில், அதுதான் அந்த தார்காவன திருஷியுடைய கொள்கை. வினை தானே செய்த வினைக்கு உண்டான பலன் என்று கடவுள் வேண்டியதில்லை, வினையை சேர்த்து வைக்க கடவுள் வேண்டியதில்லை என்கின்ற கொள்கையுடைய அந்த தார்காவன திருஷிகள். அதனாலே செய்துள்ளோர் வெறும் வினைப்பயன் ஒருவர் சேர்க்க வேண்டுவது இல்லைனில் இது மேலெய்துவது மேலிது நுகர்வது என்று அறிவது இல்லை. அதனாலே நீ வந்து இந்த வினையை உண்டான பலனை இப்பொழுது அனுபவிப்பது, அந்த வினைக்கு உண்டான பலனை அப்புறம் அனுபவிப்பது, அந்த வினையினுடைய பலன் இது, இந்த வினையினுடைய பலன் என்று அறிகின்ற அறிவு உனக்கு இல்லை இல்லை. அதுக்கு மேல வினை சடமாகையினால அது உன்னை சேராது அப்படின்னு. அது எப்படி இனிமேல் இது எய்தும் இது நுகர்வதென்று அறிவதில்லை, நீ வினையெனிற் சடம் அறியா, உய்தலாகிய நன்னறி உணரா உனையும் உன் வினை பயனையும் உணரும். அதனாலே உய்வதற்கான நன்னறிய அறியாத உன்னையும் நீ செய்த வினையையும் நாம் அறிந்து அந்த வினையினுடைய பயனை சேர்த்து வைக்கிறவன் நான் அப்படின்னு சொல்றார். யாரு சோழா மைதவாம் அலம் ஒழித்து அருளால் அகலா வாழ்வு நல்கும் யாமன மதிப்பாய், அதுதான் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பான். செய்வான் செய்கின்றவன் செய்த செயல் செயலுக்குண்டான பலன் அந்த பலன் சேர்த்து வைக்கணும். செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காக விதித்த பொருள் எனக்குண்டே. இவ்வியவு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என இந்த உண்மை சைவ நெறியை தவிர வேற ஒருத்தனுக்கும் தெரியாது. உய்வகையார் சிவன் பொருள் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் என்பது சாக்கிய நாயனார் கூறார். ஆகையினாலே வினை தானே வராது, உயிர் சென்று சேராது, ரெண்டையும் சேர்த்து வைக்கிறேன். அது குமர சிவபோகசாரத்தில் சொன்னார் குருஞான சம்பந்தர், பாசம் சடம் உயிரோ தானாக பற்றறியாது, ஈசன் இரண்டும் இணைத்து ஆட்டி, ஈசன் இரண்டையும் இணைத்து ஆட்டி பூசல் என்றும் செய்பவனே தானே திரும்பி அருள் செய்யாமல் ஒருவருள் உண்டோ உரை என்று குருஞான நல்லா விளங்குது. பாசம் சடம் உயிரோ தானாக பற்றறியாது, ஈசன் இரண்டும் இணைத்து ஆட்டி, அதான் இருவனை பாச கயிற்றின் வழி ஆட்டுவான் ஆட்டுவிப்பான ஒருவனுடைய தில்லை அவருக்கு என்று இந்த பாட்டில் சொல்லி, சரி இப்படி வினையை சேர்த்து வைத்து அந்த வினையை அனுபவிக்க வைத்து அதன் பிறகு அதனாலே அருளினாலே அதுக்கு வந்து புத்தியை கொடுத்து பத்தியை கொடுத்து அப்புறம் உயர்ந்த வாழ்வை தருவோம் என்று சொன்னாரு.